அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழோசை. மே மாதம் 20 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கையின் வடக்கே பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்ட புங்குடுதீவு மாணவியின் மரணத்திற்கு நீதி கேட்டு யாழ்ப்பாணத்தில் இரண்டாவது நாளாக கடையடைப்பும் வன்முறையும் நடந்திருப்பது குறித்த செய்திகள்.
அந்த கொடூர சம்பவத்திலே சம்பந்தப்பட்டிருக்கிற அத்தனை பேருக்கும் உடனடியாக தண்டனை வழங்க வேண்டும் என்றும், இதை கனநாள் இழுக்காமல் உடனடியாக அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்டிருக்கோம். இதைத்தான் மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
இந்த மாணவியின் மரணத்தை ஒட்டி யாழ்ப்பாணத்தில் நடந்து வரும் கோபமான எதிர்வினைகளுக்கு என்ன காரணம் என்பது குறித்து பெண்ணிய செயற்பாட்டாளரின் கருத்துக்கள்.
குற்றம் புரிந்தவர்களை மேலும் காவல்துறைக்கு நாங்கள் பாரப்படுத்தப்படும் பொழுது சரியான நீதி அந்த பெண்ணுக்கு கிடைக்குமா, சரியான வகையிலே அவர்களுக்கு தண்டனை பெற்று கொடுக்கப்படுமா என்பதிலே மக்களுக்கு பாரிய சந்தேகம் இருக்கின்றது.
இலங்கை அதிபர் நாட்டின் முக்கிய ஊடகத்துறையின் ஆசிரியர்களை சந்தித்து பேசியிருப்பது குறித்த செய்திகள், நிறைவாக பலகணி ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
உலகின் 5 முன்னணி வங்கிகளுக்கு பல பில்லியன் டாலர்கள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் தங்களுக்குள் கூட்டாக நாணய மாற்று வீதங்களில் பித்தலாட்டம் செய்தனர் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளார்கள். உலக அளவில் நிதிச்சண்டை பெரிய வீழ்ச்சியை கண்ட பிறகு தங்களது செயலை மூடி மறைக்கும் வகையில் அவர்கள் சதி செய்தனர் என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதில் மிகப்பெரிய அபராதம் பார்க்லேஸ் வங்கிக்கு விதிக்கப்பட்டுள்ளது. அந்த வங்கி அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் அரசுகளுக்கு 2.4 பில்லியன் டாலர்கள் அபராதம் செலுத்த வேண்டும். அது மட்டுமன்றி அந்த வழக்கின் ஒரு உடன்படிக்கையாக 8 ஊழியர்களை பதவி நீக்கம் செய்யவும் பார்க்லேஸ் வங்கி ஒப்புக்கொண்டுள்ளது. இதேபோன்று யூபிஎஸ், ஜேபி மார்கன், சிட்டி குரூப், ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாந்து ஆகிய வங்கிகளுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது.
ஆசிய கடற்பரப்பில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் குடியேறிகளில் சுமார் 7000 பேருக்கு தற்காலிக வதிவிடம் வழங்க மலேசியா மற்றும் இந்தோனேஷியா தீர்மானித்திருந்த நிலையில் தற்போது தாய்லாந்தும் அதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளது. 3 நாடுகளினதும் வெளிநாட்டு அமைச்சர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையின் பின்னர் மலேசியா மற்றும் இந்தோனேஷியா மட்டுமே ஆரம்பத்தில் இந்த திட்டத்திற்கு இணக்கம் தெரிவித்திருந்தன. ஆனால் தற்போது தாமும் இதே நடவடிக்கையை மேற்கொள்ளப் போவதாக அறிக்கையொன்றின் மூலம் தெரிவித்துள்ள தாய்லாந்து வெளிவிவகார அமைச்சு, குடியேறிகளின் படகுகள் மீளவும் கடலுக்கே திருப்பி அனுப்பப்படுவதை தொடர்ந்து மேற்கொள்ளப் போவதில்லை எனவும் தெரிவித்துள்ளது. இவர்கள் அனைவரையும் 1 வருடத்திற்குள் வேறு நாடுகளில் மீள்குடியேற்ற சர்வதேச சமூகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற நிபந்தனையுடனேயே இந்த 3 நாடுகளும் இவர்களை தத்தமது நாட்டுக்குள் தரையிறங்க அனுமதித்துள்ளன. குடியேறிகளின் பெரும்பாலானவர்கள் மியான்மர் மற்றும் வங்கதேசத்தைச் சேர்ந்த ரோஹிஞ்சா இனத்தவர்கள் ஆவர்.
ஏமனில் நடைபெற்ற ஒரு மோதல்கள் தொடர்பிலான ஒரு பேச்சுவார்த்தைக்கு தாங்கள் ஆதரவு வழங்க உள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. அந்த பேச்சுவார்த்தை அனைவரையும் உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெனீவாவில் நடைபெறவுள்ள இந்த பேச்சுவார்த்தைகளை ஏமேனியர்கள் தலைமையிலான அரசியல் மாற்றங்களுக்கு வழியை மீண்டும் முன்னெடுப்பதில் ஒரு உத்வேகம் அளிப்பதை எண்ணமாக கொண்டு நடைபெறவுள்ளது. எனினும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கான தயார்படுத்தலுக்கு தங்களுக்கு போதிய அவகாசம் தேவை என்று கூறி இதில் பங்கேற்க முடியாமல் போகலாம் என்று நாடுகடந்த நிலையிலுள்ள ஏமன் அரசின் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படைகள் ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் மீது தங்களது தாக்குதல் நடவடிக்கையை மீண்டும் தொடங்கியுள்ளார்கள். அவர்கள் மீதான தாக்குதலை சில நாட்களுக்கு அந்த படைகள் நிறுத்தி வைத்திருந்தன.
சிரியாவில் அமைந்துள்ள மத்திய கிழக்கின் மிகப்பெரிய தொல்பொருள் தளங்களில் ஒன்றான பல்மேர நகரின் முக்கால் பகுதியை இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் கைப்பற்றியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வடக்கே உள்ள நவீன நகரத்தின் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் நுழைந்து விட்டதாகவும், அந்த நகரத்தின் பெரும்பகுதியை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டதாகவும், நகரின் தென்பகுதியில்தான் தொல்பொருள் பிரதான சிறப்பு வாய்ந்த பகுதி இருக்கின்றது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக பாரம்பரிய சின்னமாக இந்த பகுதி அளிக்கப்படுவதை தடுக்கும் பொறுப்பு உலக நாடுகளுக்கு உண்டு என சிரியாவின் தொல்பொருள் தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார்.
ஈராக் மற்றும் சிரியாவில் செயல்பட்டு வரும் இஸ்லாமிய அரசு அமைப்பில் சேர முயன்றனர் என்னும் சந்தேகத்தின் அடிப்படையில் 10 பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கனடா அறிவித்துள்ளது. இவர்கள் அனைவரும் மோன்ட்ரியோல் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக கனேடிய காவல்துறையினர் கூறுகிறார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் மீது இதுவரை எந்த குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படவில்லை என்றாலும் விசாரணைகள் தொடரும் என ராயல் மவுண்டட் கனேடியன் காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். கடந்த மாதம் இதே போன்ற ஒரு சம்பவத்தில் இளைஞர் ஒருவரும் பெண் ஒருவரும் கியூபெக் மாகாணத்தில் கைது செய்யப்பட்டார்கள். இவர்களின் கைது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே நடைபெற்றுள்ளது என்று கனேடிய காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இதை நாட்டின் பிரதமரும் வரவேற்றுள்ளார்.
இன்றைய செய்தியரங்கத்தில் நீண்ட இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் வடக்கே பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்ட புங்குடுதீவி மாணவியின் மரணத்திற்கு நீதி கேட்டு யாழ்ப்பாணத்தில் இரண்டாவது நாளாக கடையடைப்பு நடந்திருப்பதுடன் நீதிமன்ற வளாகத்தில் வன்முறையும் நடந்திருக்கிறது. அதையொட்டி 100 அதிகமானவர்கள் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த விரிவான செய்திகளை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி வித்யாவின் மரணத்திற்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என கோரியும் அந்த கொலையை கண்டித்தும் வடபகுதி எங்கும் நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது யாழ் மாவட்ட நீதிமன்றத்தின் மீது ஆர்ப்பாட்டக்காரர்கள் இன்று கற்களை எறிந்து தாக்குதல் நடத்தியதில் நீதிமன்ற கண்ணாடிகள் வாகனங்கள் என்பன சேதமடைந்ததாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை பிரயோகம் செய்து நிலைமையை கட்டுப்படுத்திய காவல்துறையினர் கலகக்காரர்கள் என்ற சந்தேகத்தில் 127 பேரை கைது செய்திருக்கின்றார்கள். யாழ் நீதிமன்ற வளாகத்தில் என்ன நடந்தது என்று சம்பவ நேரம் அங்கிருந்த சட்டத்தரணிகளில் ஒருவராகிய விஸ்வலிங்கம் மணிவண்ணன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன். நீதிமன்ற நுழைவாயிலின் இரு பக்கங்களிலும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் முதலில் அமைதியாக குவிந்திருந்தனர் என்று அவர் குறிப்பிட்டார்.
நேரம் செல்ல செல்ல அந்த இடத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் குவிந்து விசாரணையுடைய தடுப்புகளை எல்லாம் தாண்டி ஆர்ப்பாட்டக்காரர்கள் நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே நுழைந்து சாரிய கற்கள் மற்றும் பொருட்களை கொண்டு நீதிமன்ற கண்ணாடிகள் பொறுமை வாய்ந்த பொருட்கள் எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கினார்கள். ஆட்கள் திரண்டு நின்று தாக்கியதனால் போலீசாரினால் உடனடியாக இந்த நிலைமையையும் கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வர முடியவில்லை. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட போலீசார் பின்னர் கண்ணை புகை குண்டுகளை எறிந்த போதும் சுமார் 2-3 மணி நேரமாக ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் மிக கடுமையான மோதல்கள் இடம்பெற்றன. ஆர்ப்பாட்டக்காரர்கள் கற்கள் போத்தல்கள் கொண்டு போலீசாரை நீதிமன்ற வளாகத்தினையும் அங்கிருந்த வாகனங்களையும் சிறைச்சாலை வாகனம் என்னுடைய கார் உட்பட பல வாகனங்களையும் தாக்கி சேதப்படுத்தியிருக்கிறார்கள். பின்னர் இராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டு ஆர்ப்பாட்டக்காரர்களுடைய கலகம் சுமூக நிலைமைக்கு கொண்டு வரப்பட்டது. கிட்டத்தட்ட பின்னரம் பிற்பகல் 4 வரை ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைக்கின்ற நடவடிக்கைகள் அங்கு மிக தீவிரமாக இடம்பெற்று பின்னர் 4:30 அளவில் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது.
உண்மையிலேயே இந்த மக்கள் ஏன் அங்கு கூடியிருந்தாங்க, ஏன் இந்த கலவரம் ஏற்பட்டது?
நேற்றைய தினம் புங்குடுதீவில் மக்கள் கொந்தளித்து கலவரம் ஒன்று அங்கே உருவாகி இருந்தது. பின்னர் நேற்று போலீசார் அந்த பொதுமக்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை அளித்திருந்தார்கள். நாளைய தினம், அதாவது இன்றைய தினம், அந்த சந்தேக நபரையும் தாங்கள் யாழ்ப்பாணம் நீதிமன்றலே முற்படுத்துவோம் அந்த ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருந்ததாக அறிய கிடக்கின்றது. அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் அவர்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதிமன்றம் முற்படுத்தப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பில் அங்கு ஆர்ப்பாட்டக்காரர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். எனக்கு அறிந்தவரையில் அவர்கள் முற்படுத்தப்படவில்லை
என்றார் சட்டத்தரணி மணிவண்ணன் அவர்கள். இதேவேளை 10 பின்னர் முதற் தடவையாக யாழ் நகரம் கடையடைப்பு பணிப்புறக்கணிப்பு காரணமாக முழுமையாக செயலிழந்திருந்தது. யாழ் நகர வீதிகளில் மும்முனைகளில் இருந்து ஆர்ப்பாட்ட பேரணிகள் நடத்தப்பட்டு யாழ் அரசு செயலகத்தில் சென்று வடமாகாண ஆளுநர் மற்றும் அரசு அதிபர் ஆகியோருக்கு மகஜர் கையளிப்புடன் முடிவடைந்தது. இந்த கடையடைப்பு போராட்டத்திற்கு இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் அழைப்பு விடுத்திருந்ததாக யாழ் வர்த்தகர் சங்க தலைவர் ரத்னலிங்கம் ஜெயசேகரன் அவர்கள் கூறுகின்றார்.
இன்றைக்கு யாழ்ப்பாண நகரம் முழுமையாக வெறிச்சோடி இருந்தது. வர்த்தக நிலையங்கள் அத்தனையும் பூட்டப்பட்டிருந்தது, பாடசாலைகள் பூட்டப்பட்டிருந்தது, பஸ் சேவைகள் நிறுத்தப்பட்டிருந்தது. ஆமாம், வங்கிகள் எல்லாம் இன்றைக்கு தங்கள் சேவையை நிறுத்தி இருந்தார்கள். அரசு சார்பற்ற நிறுவனங்களும் தங்கள் பூரண ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார்கள். சகலரும் இன்றைக்கு நடந்த பேரணிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கியிருந்தார்கள். நாங்கள் வர்த்தக சமூகம், பல்கலைக்கழக சமூகம், ஆசிரியர் மாணவர் சமூகம், பொது அமைப்புகள், இப்படிப்பட்ட எல்லோரும் இக்கச்சேரிக்கு முன்னாலே கூடி மகஜர் கையளிப்பு நிகழ்வு நடைபெற்றது. அந்த மகஜர் வந்து ஜனாதிபதி அவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கு. இதற்குரிய அந்த கொடூர சம்பவத்திலே சம்பந்தப்பட்டிருக்கிற அத்தனை பேருக்கும் உடனடியாக தண்டனை வழங்க வேண்டும் என்றும் இதை கனநாள் இழுக்காமல் உடனடியாக அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்டிருக்கோம். இதைத்தான் மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வெகு விரைவில் அவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றுதான் எமது வேண்டுகோள்
என்றார் யாழ் வர்த்தகர் சங்க தலைவர் ரத்னலிங்கம் ஜெயசேகரன் அவர்கள். இதற்கிடையில் யாழ் நகரில் இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது யாழ் நீதிமன்றத்தின் மீது ஆர்ப்பாட்டக்காரர்கள் தாக்குதல் நடத்தியதில் 3 காவல்துறையினர் காயமடைந்திருப்பதாக காவல்துறை பேச்சாளர் ருவான் குணரத்னா அவர்கள் BBC யிடம் தெரிவித்தார்.
රජයේ දේපල වලට අලාභ සිදු කරමින් ඒ වගේම පොලිස් නිලධාරීන්ට උද්ඝෝෂණ අතරතුරදී
යාල්පනතියේ ඉදිරිපිට කලහත්තිල් ඉදිරියයිල් පොදුමக்கள் 127 பேர் කලහත්තිල් ඊடுபட்டார்கள் என்ற சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அத்துடன் ஒரு தொகை மோட்டார் சைக்கிள்கள், சைக்கிள்கள், முச்சக்கர வண்டிகள் என்பனவும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன என்றார் காவல்துறை பேச்சாளர் ருவான் குணரத்னா அவர்கள். நேற்றைய தினம் யாழ் பிரதி போலீஸ் மாதவரினால் புங்குடுதீவு ஊர் மக்களுக்கு அளித்த உறுதிமொழிக்கு ஆபரணமாக எவரும் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை நேற்றைய தினம் கொழும்பு வெள்ளவத்தையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நாளை யாழ் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார் என்று காவல்துறை பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். மாணவி வித்யாவின் மரணத்தை ஒட்டி யாழ்ப்பாணத்தில் இதுவரை காணாத மிகவும் கோபமான எதிர்வினைகள் நடப்பதற்கு என்ன காரணம் என்பது குறித்து யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பெண்ணிய செயற்பாட்டாளரும் மகளிர் அபிவிருத்தி நிலையத்தின் நிர்வாக இயக்குநருமான சரோஜா சிவச்சந்திரனிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இந்த மாணவி ஒரு அமைதியான பிள்ளை. நாங்கள் அங்கே உடனடியாக சென்றிருந்தோம் அந்த மாணவியை பார்ப்பதற்காக. அந்த இறுதிச் சடங்கிலேயும் கலந்து கொண்டோம். அந்த கொடூரமான அந்த வன்புணர்வின்முடைய தன்மைதான் மக்களை மிகவும் இவ்வாறான எதிர் விளைவுக்கு தூண்டி இருக்கின்றது. 9 பேர் அந்த பிள்ளையை கெடுத்திருக்கின்றார்கள். இந்த 9 பேரும் உண்மையாக அவர்கள் அந்த பிள்ளையை தாங்கள் சீரழிக்கின்றோம் என்ற நிலைமை இல்லாமல் அதனை அவர்கள் ஒரு யதேச்சாரியமாகத்தான் செய்திருக்கின்றார்கள். ஆனபடினால அவர்களுக்கு அந்த கொடுமை தெரியவில்லை. அந்த தாங்கள் சாதாரணமாகவே அந்த செயலை புரிந்ததாகத்தான் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே போல அவர்கள் அந்த இறுதிச் சடங்கிலேயும் தாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் பின்பும் கூட அவர்கள் அம்மன் கோவிலுக்கு சென்று திரும்பி தங்களை புனிதமானவர்களாக ஆக்கி கொண்டு வந்திருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் நடந்திருக்கின்ற சம்பவம் வந்து அந்த வன்மையான கொடூரமான நிலைமை அவர்கள் புரிந்து கொண்டு இருக்கவில்லை என்பது விளங்குகின்றது. ஆகவே இதனை மக்கள் எப்படி பார்க்கின்றார்கள் என்பதிலேதான் தங்கியிருக்கின்றது. ஏனென்றால் அங்கே ஒரு வன்முறையான ஒரு குழு ஒன்று அங்கே இயங்கி வருவதாக நாங்கள் அறிகின்றோம். அத்துடன் வெளிநாட்டிலிருந்து இங்கே வருகிற அந்த ஒருவர் இந்த குழுவிற்கு பணம், மது இவை போன்றவற்றை வழங்குவதிலே தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்.
நீங்கள் சொல்லும் அந்த பெண்ணுக்கு நேர்ந்த வன்முறை, அதனுடைய கொடுமை மக்களை கோபப்படுத்தியிருப்பதை புரிந்து கொள்ள முடிந்தாலும் கூட, அதில் குற்றம் சாட்டப்பட்ட சந்தேக நபர்களை தங்களிடம் கையளிக்க வேண்டும் அப்படின்னு மக்கள் கோருவதும், அதற்காக வந்து காவல்துறை மற்றும் நீதித்துறை மற்றும் அரசியல் தலைவர்கள் இவர்களோடு மோதும் போக்கும், அந்த அளவுக்கு அவர்களுடைய ஆத்திரம் என்பது சட்ட சிக்கல்களை ஏற்படுத்த கூடும்னு சொல்லப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க?
நீங்கள் கூறுவது சரியாக இருந்தாலும் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே சட்டம், நீதி, ஒழுங்கு என்பது பலகாலமாக எங்களுக்கு புறக்கணிக்கப்பட்ட ஒன்றாகத்தான் இருந்து வந்திருக்கின்றது. ஆகவே சட்டத்தினுடைய சரியான நீதியை நாங்கள் எந்த வகையிலும் பெற்றுக்கொள்ளவில்லை இதுவரையும். ஆகவே எங்களுக்கு நீதித்துறை, சட்டம், போலீஸ் காவல்துறை இவை எல்லாவற்றில் மேலும் எங்களுக்கு சந்தேகம்தான் இருக்கிறதே தவிர, இந்த சந்தேகத்தின் மேலெழுந்த உணர்வு தான் இந்த மக்களுக்கு இவ்வாறான ஒரு உந்துதலை கொடுத்திருக்கு. ஆகவே இந்த குற்றம் புரிந்தவர்களை மேலும் காவல்துறைக்கு நாங்கள் பாரப்படுத்தப்படும் பொழுது சரியான நீதி அந்த பெண்ணுக்கு கிடைக்குமா, சரியான வகையிலே அவர்களுக்கு தண்டனை பெற்று கொடுக்கப்படுமா என்பதிலே மக்களுக்கு பாரிய சந்தேகம் இருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் இவ்வாறாக மக்கள் கொதித்தெழுந்து தங்களுடைய ஆதங்கத்தை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள்.
பொதுமக்களுடைய கோபம் நியாயமானதுன்னு நீங்க சொன்னா கூட, இதில் குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர்களில் 3 பேருடைய வீடுகள் அங்கே அடித்து நொறுக்கி எரிக்கப்பட்டிருப்பதாகவும் கேள்விப்படுகிறோம். இது போல அந்த குடும்பங்கள் அவர்கள் வீடுகளை அடித்து நொறுக்குவது என்பது ஒரு இந்த பிரச்சனை கையாள்வதற்கான சரியான வழியாக பார்க்கப்படாதல்லவா?
அது உண்மைதான். ஆனால் மக்களினுடைய கோபங்களினுடைய வெளிப்பாடு இப்படியாகத்தான் வருகின்றது. நாங்கள் அதை எப்படி கூறுவது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் மக்கள் தங்களுடைய வெளிப்பாடுகளை காட்டும் பொழுது அவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாவிட்டால் அவர்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களுடைய உடைமைகளை அளித்தல் போன்ற விஷயங்களைத்தான் சொல்லி, இதெல்லாம் எங்களுக்கு பழைய முறைகளிலே எல்லாம் எங்களுடைய போராட்டங்களிலே வந்த அனுபவங்கள் தான்.
ஆனாலும் அதிலிருந்து விலக வேண்டிய ஒரு சூழலில் நீங்கள் இருப்பதாக நீங்கள் உணரவில்லையா?
கட்டாயமாக நாங்கள் விலக வேண்டும். ஏனென்றால் இன்று நாங்கள் வாழுகின்ற சூழல் வந்து ஒரு நல்லிணக்கத்தை நோக்கியதாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, நாங்கள் பழைய முறையிலே எங்களாலே நிச்சயமாக நாங்கள் வாழ முடியாது.
யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பெண்ணிய செயற்பாட்டாளரும் மகளிர் அபிவிருத்தி நிலையத்தின் இயக்குநருமான சரோஜா சிவச்சந்திரன். சம்பூர் அதி உயர் பாதுகாப்பு வளையத்தில் நிலத்தை எடுத்து தொழிற்சாலைக்கு கொடுக்கும் முந்தைய ஆட்சியின் முடிவை ரத்து செய்து தற்போதைய ஜனாதிபதி பிறப்பித்திருந்த உத்தரவுக்கு நீதிமன்றம் விதித்திருந்த முந்தைய தடையை இன்று நீக்கியிருக்கிறது. இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
தொழிற்சாலையொன்றை அமைப்பதற்காக சாம்பூர் அதி உயர் பாதுகாப்பு வளையத்துக்குள் காணியொன்றை பெற்றுக் கொடுப்பதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானம் ஒன்றை ரத்து செய்து தற்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன விடுத்துள்ள அரசாங்க வர்த்தமானி அறிவித்தலொன்றை தடை செய்து அண்மையில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவொன்றை உச்சநீதிமன்றம் இன்று நீக்கியுள்ளது. கடந்த ராஜபக்ஷ ஆட்சிக்காலத்தில் கேட்வே இண்டஸ்ட்ரீஸ் எனும் தனியார் நிறுவனமொன்றுக்கு சம்பந்தப்பட்ட காணி வழங்கப்பட்டது. ஆனால் அந்த அனுமதியை ரத்து செய்த தற்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன சம்பந்தப்பட்ட காணியை கையகப்படுத்தும் அரசாங்க வர்த்தமானி அறிவித்தலொன்றை பிறப்பித்திருந்தார். தனக்கு வழங்கப்பட்ட காணி பறிக்கப்பட்டதை ஆட்சேபித்து கேட்வே இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி தாக்கல் செய்த மனுவொன்றை ஆராய்ந்த நீதிமன்றம் ஜனாதிபதியின் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதை தடை செய்யும் உத்தரவொன்றை இன்றைய தினம் வரை பிறப்பித்திருந்தது. இன்று மனு அழைக்கப்பட்ட போது கருத்துக்களை தெரிவித்த சாம்பூர் இடம்பெயர்ந்தோர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் சம்பந்தப்பட்ட தடையுத்தரவு காரணமாக சாம்பூர் பகுதியில் மீள்குடியேற்ற நடவடிக்கைகளுக்கு பாரிய தடை ஏற்பட்டுள்ளதாக அறிவித்தனர். எனவே இந்த தடையுத்தரவை நீக்குமாறும் அவர்கள் நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்தனர். அந்த வேண்டுகோளை ஆராய்ந்த நீதிபதிகள் பின்னர் இந்த தடையுத்தரவை நீக்குவதற்கு தீர்மானித்ததாக சாம்பூர் இடம்பெயர்ந்தோர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் எம் ஏ சுமந்திரன் பிபிசியிடம் தெரிவித்தார்.
இந்த புதிய வழக்கிலே ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் முதலீட்டு சபைக்கு கொடுத்திருந்த காணியை மீளப்பெறுவதான ஒரு உத்தரவை செய்திருந்தார். அந்த உத்தரவை தடுக்கும்படியாகத்தான் இடைக்கால தடை உத்தரவு கொடுக்கப்பட்டிருந்தது. அது இன்றைக்கு நீக்கப்படுகிற போது திரும்பவும் ஜனாதிபதியினுடைய உத்தரவு அமுலுக்கு வரும். அதுதான் அது அந்த நிலைமை அடுத்த தேதி வரைக்கும் பேணப்பட வேண்டும்.
ஆனால் வழக்கு அழைக்கப்படும் அடுத்த தினம் வரை சம்பந்தப்பட்ட காணி தொடர்பாக மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்வதை தவிர்த்து கொள்ளுமாறு நீதிமன்றம் அரசாங்கத்துக்கு அறிவித்துள்ளது. மேலதிக வழக்கு விசாரணை ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அன்றைய தினம் சம்பந்தப்பட்ட மனு முன்கொண்டு விசாரணை செய்வதற்கு அனுமதி வழங்கப்படுமா இல்லையா என்ற தீர்ப்பு அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் தலைமை நீதிபதி கே ஸ்ரீபவன்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேன இன்று புதன்கிழமை நாட்டின் முக்கிய ஊடகத்துறையைச் சேர்ந்த ஆசிரியர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். இன்றைய சந்திப்பில் ஜனாதிபதி என்ன மாதிரியான விஷயங்களை வெளியிட்டார் என்று தினக்குரல் ஆசிரியர் தனபால சிங்கத்திடம் கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
முக்கியமாக குறிப்பிடத்தக்கதாக சொல்லும் ஒரு விடயம் என்னவென்றால், பாராளுமன்ற தேர்தல் எப்பொழுது நடத்தப்படும் என்பது பற்றி அவர் தெரிவித்த கருத்து தான். ஏனென்றால் மைத்ரிபால சிறிசேனா அவர்களுடைய தலைமையிலான சுதந்திர கட்சியைச் சேர்ந்தவர்கள் இந்த தேர்தல் இப்போதைக்கு நடத்த வேண்டியதில்லை, தேர்தல் சீர்திருத்தங்களை உள்ளடக்கிய அரசியலமைப்புக்கான 20வது சீர்திருத்தத்தை பாராளுமன்றம் நிறைவேற்றிய பிறகு செய்யலாம் என்பது பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் ஐக்கியதேச கட்சியினர் உடனடியாகவே பாராளுமன்றத்தை கலைத்து தேர்தலை நடத்த வேண்டும், நாட்டு மக்களுக்கு நாங்கள் கொடுத்த வாக்குறுதி 100 நாட்களுக்கு பிறகு தேர்தல் பாராளுமன்றம் கலைக்கப்படும் என்பதுதான் என்று அவர்கள் அந்த தங்களுடைய நிலைப்பாட்டை வலியுறுத்துவதால் இருதரப்பினருக்கும் இடையே ஒரு முரண்பட்ட போக்கே தொடர்ச்சியாக காணப்பட்டு வருகின்றது. இந்த இடையில் ஐக்கிய தேச கட்சியின் ஆதரவுடன் ஜனாதிபதியாக வந்த மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு இது ஒரு இக்கட்டான நிலை. தனது கட்சியினர் இப்போதைக்கு பாராளுமன்றத்தை கலைக்க வேண்டும் என்கிறார்கள், தன்னை ஜனாதிபதியாக கொண்டு வந்தவர்கள் பாராளுமன்றத்தை கலைக்க வேண்டும் என்கிறார்கள். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது ஜனாதிபதி அவர்கள் இந்து பத்திரிகையாளர்களுக்கு தெரிவித்த கருத்து என்னவென்றால், செப்டம்பர் மாதத்தில் புதிய பாராளுமன்றம் அமையும்.
செப்டம்பரில் புதிய நாடாளுமன்றம் இருக்கும் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சொல்லியுள்ளதை வைத்து பார்க்கும் பொழுது, அப்படி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற வேண்டும் என்றால் இலங்கையினுடைய விதிமுறைகளுக்கு அமைய குறைந்தது 5-7 வார காலங்கள் அவகாசம் தேவைப்படும். அதற்கெல்லாம் நேரம் இருக்கிறதா இப்பொழுது? ஏனென்றால் இப்பொழுது மே மாதம் மத்தியில் இருக்கின்றோம். ஜூன் மாதம் மத்தியில் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டால் தான் செப்டம்பர் மாதம் புதிய பாராளுமன்றம் ஏற்படக்கூடும்.
தற்போதைய பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு 5 அல்லது 7 வாரங்களுக்குள் புதிய தேர்தல் நடத்தப்பட வேண்டும். குறைந்தபட்சம் ஜூன் மாதம் முதல் அல்லது 2வது வாரத்தில் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டால் தான் சட்ட ஏற்பாடுகளின் பிரகாரம் பாராளுமன்றம் செப்டம்பரில் அமையக்கூடியதாக தேர்தல் நடத்தப்பட முடியும். ஜூன் மாத நடுப்பகுதிக்கு முதல் இந்த பாராளுமன்றம் எப்படியேனும் கலைக்கப்படும் என்பதுதான் இன்றுள்ள நிறைவேறும் போல் தெரிகிறது.
ஆனால் தொடர்ச்சியாக மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் கூறி வருவது என்னவென்றால், நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அரசியல் சாசனத்தின் 19வது திருத்தத்திற்கு அமைய சுயாதீன ஆணைக்குழுக்கள் அமைக்கப்பட்டு விடும் அப்படிங்கறத தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார். அது குறித்து ஏதாவது இன்றைய கூட்டத்தில்
19வது அரசியலமைப்பு திருத்தம் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட திருத்தத்தின் பிரகாரம் சுயாதீனமான ஆணைக்குழுக்களை நியமிக்கின்ற அதிகாரத்தை கொண்ட அரசியல் அமைப்பு பெயர்வை கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில், அதை அமைத்த பிறகுதான் பாராளுமன்றம் கலைக்கப்படும் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான 20வது திருத்தமும் நிறைவேற்றப்பட வேண்டி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். என்றாலும் 20வது அரசியலமைப்பு திருத்தம் சட்டம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பதே இந்து ஜனாதிபதி வெளியிட்ட கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது தெரிகிறது.
இலங்கையில் இந்த இறுதிக்கட்ட போரின் பொழுது நடைபெற்றதாக குற்றஞ்சாட்டப்படும் அந்த மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் உள்நாட்டு விசாரணையா வெளிநாட்டு விசாரணையா என்பது தொடர்பில் இன்றைக்கு கூட்டத்தில் அது ஏதாவது மீண்டும் வலியுறுத்தப்பட்டதா? அது குறித்து
போரின் இறுதிக்கட்டத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மனித உரிமை மீறல்கள் தொடர்பிலே ஒரு உள்நாட்டு விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே உறுதியாக அரசாங்கம் இருக்கிறது. சர்வதேச சமூகத்துக்கு ஏற்புடையதான நியமங்களின் கீழ் இந்த விசாரணையை நடத்துவதற்கு அரசாங்கம் அக்கறை கொண்டிருக்கிறது என்றாலும் அது ஒரு உள்நாட்டு பொறுமுறையாகவே இருக்க வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். உள்நாட்டு விசாரணையை குற்றவாளிகளாகவோ அல்லது குற்றவாளிகளை காணப்படக்கூடியவர்கள் எவராயிருந்தாலும் வழக்கு தொடரப்படக்கூடியதாக காணப்பட்டால் அதை உள்நாட்டில் உள்ள நீதிமன்றங்களே அவர்களுக்கு சட்டப்படி தண்டனை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் இருக்குமே தவிர சர்வதேச ரீதியாக எந்த விதமான சம்பந்தத்தையும் இதில் கொண்டு வருவதற்கு அரசாங்கம் உடன்பட மாட்டாது என்பதை அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார்.
தினக்குரல் ஆசிரியர் தனபாலசிங்கம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்றைய பலகணியில் சட்ட தடைகளையும் சமூக சிக்கல்களையும் மீறி தனது மகனுக்கு ஆண் துணை தேடும் மும்பையில் வசிக்கும் தாயின் செயல் ஏற்படுத்தியிருக்கும் தாக்கம் குறித்த பெட்டகம் தயாரித்து வழங்குகிறார் சுவாமிநாதன்.
இந்தியாவில் ஒருபால் உறவு கிரிமினல் குற்றமாக இருப்பதன் காரணமாகவும் சமூக சமய கட்டுப்பாடுகள் காரணமாகவும் ஒருபால் உறவினர்கள் தங்கள் பாலியல் தேர்வை பகிரங்கப்படுத்த முடியாமல் ஒளிந்து பயந்து வாழ வேண்டிய நிலை இருக்கிறது. இந்நிலையில் மும்பையில் வாழும் பத்மா ஐயர் என்ற பெண்மணி ஒருபால் சேர்க்கையாளரான தனது மகன் ஹரிஷ் ஐயருக்கு ஆண் துணை தேவை என்று விளம்பரம் செய்திருக்கின்றார். இதுகுறித்து ஹரிஷ் ஐயரிடம் கேட்டேன்.
6-10 போயாச்சு நம்பர். நான் எல்லாம் ரெஸ்பான்ஸையும் பார்த்துட்ல, அம்மா தான் பார்த்துருக்காங்க. அதுல இருந்து செலக்ட் பண்ணி விட்டு அதுல இருந்து இந்த 3 பேர் இருக்கா இந்த 4 பேர் இருக்கா உனக்கு மீட் பண்ணனா அவளை போயிட்டு மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐ டேக் இட் ஃபார்வர்ட் ஃப்ரம் தேர்.
ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சொன்ன உடனே அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? அம்மா அப்பா எல்லாம்
சின்ஸ் தி பாஸ்ட் 10 இயர்ஸ் நான் கேனு அம்மா அப்பாவுக்கு தெரியும். கேனு ஃபர்ஸ்ட் சொன்னோடனே அம்மா கொஞ்சம் ஹெசிடன்ஸ் இருந்தது, பட் தெர் இஸ் திங் லைக் ஹாஃப் அக்செப்டன்ஸ். அம்மா அக்செப்ட் பண்ணோடனே 100% அக்செப்ட் பண்ணிருந்தாங்க. எல்லாம் அம்மார்கள் மாதிரியும் என் அம்மாவுக்கு அந்த டென்ஷன் இருக்கு தட் வயசாயிடுச்சுன்னா ஆறு பார்த்துப்பாங்க, என்ன பாத்துக்கிறதுக்கு ஆறு இருப்பாங்க, என் கூட ஆறு இருப்பாங்க, கம்பானியன் ஆறு இருப்பாங்கன்னு. ஸோ எல்லாருக்கும் ஆட் போடுற மாதிரி இந்தியாவில் ஆட் போடுறது ரொம்ப காமன். தட் நியூஸ் பேப்பரில் ஆட் போடுறது எல்லாருக்கும் ஆட் போடுற மாதிரி என் அம்மா எனக்கும் ஆட் போட்டாங்க.
இப்போ நீங்கள் வந்து அதில் சொல்லியிருக்கீங்க வெஜிடேரியனாக இருக்கணும் அப்படின்ட்டு, ஐயராக இருந்தால் ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து ஒரு ட்ரெடிஷ்னல் வெட்டிங் பார்க்குறீங்களா?
ட்ரெடிஷ்னல் வெட்டிங் பற்றி தெரியாது எனக்கு. என் பாட்டிக்கு டிஸ்கிரிமினேஷன் நிறைய உண்டு. பாட்டி சொன்னாங்க அப்படி ஐயர் பிள்ளையாக இருந்தால் தான் போகிறோம், எனக்கு வேற ஒரு பிள்ளையும் வேண்டாம், ஐயர் புள்ள இருந்தா போறேன். பாட்டி அம்மா சும்மா ஜோக்கா சொன்னாங்க அப்படி, ஐயர் புள்ள பண்ணா இவனுக்கு பாக்கணும், ஐயர் ப்ரிஃபர்ட்னு வண்ணா எழுதுன்னு. நான் அதை சீரியஸா எடுத்துட்டு எழுதி விட்டேன். ஆனா இரெஸ்பெக்டிவ் ஆஃப் தட் எனக்கு ஐயர் வேணும்னு இல்லை, எனக்கு ஆறு இருந்தாலும் தேவையில்லை. ஆனா எனக்கு அனிமல் லவர், வெஜிடேரியன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் ஏதாவது பாலிவுட் ஆக்டர் மாதிரி பாக்குறதுக்கு இருந்தானா இன்னும் நல்லது. But one thing is for sure that my wedding will definitely be a vegan wedding.
But தயிர் நெய் கிடையாது.
ஆமா, தயிரும் நெய்யும் கிடையாது. Vegan wedding-ஆ வைக்கணும். And in addition to that, I will rather criminal-ஆ waste காசு waste பண்ணறதோட I will rather spend the money on an orphanage or something.
வெளிப்படையா உங்களுடைய முயற்சியை மேற்கொண்டு வரீங்க. ஆனா இந்தியால வந்து ஒரு பால் உறவுங்கிறது சட்ட ரீதியாக கிரிமினலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க அதை பத்தி ஏதாவது யோசிச்சீங்களா?
100%, 100%. And the revolution starts when someone takes the courage of doing something different. சட்டம் பிரகாரம் என்ன பீனலைஸ் பண்ண முடியாது, என்ன ஜெயில போட முடியாது. பிகாஸ் ஐ எம் மேரிட் டு அ பார்ட்னர், டெக்னிக்கலி மேரிட் டு அ பார்ட்னர், ஆர் இன் மை மைண்ட் ஐ எம் மேரிட் டு சம்படி. Okay, I will not get his name on my passport and I'm not bothered about it. He can have his own ration card and his own passport.
இந்த திருமணம் முயற்சி குறித்து ஹரிஷின் அம்மா பத்மா.
ஃபர்ஸ்ட் அவன் சொன்னே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அதாவது ஐயோ இவன் இப்படி சொல்றானே, இவனுக்கு நாளை கல்யாணம் ஆகாதே, இவன் லைஃப்ல எப்படி முன்னுக்கு வருவான்னு. ஆனா ஸ்லோலி ஸ்லோலி அவன் கூட அதுதான் பண்ணுவேன், வேற வழி இல்லை, பொண்ணா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒரேடியா சொல்லிட்டான். வேற வழி இல்லை. இப்போ வயசும் ஆயிந்து போறது, 36 வயசு ஆயிடுச்சு அவனுக்கு. அப்போ நான் சொன்னேன், ஒரு அவனுக்கு ஏதாவது பண்ணனா, அவன் ஒரு பாய் ஃப்ரெண்டும் அவன் சமயமும் இல்லை.
பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணும் நினைக்கிறீங்க? உங்களுடைய கனவு என்ன?
நான் எனக்கு கனவே ஒண்ணும் இல்லை, அவனுக்கு ஒரு பார்ட்னர் கிடைக்கணும். அத்தரதான் நான் எப்படி கல்யாணம் பண்ணா அது மாதிரியே கல்யாணம் பண்ண, அவன் எப்படி இஷ்டப்படுறானோ அப்படி பண்ணணும். எனக்கு ஒரு கனவும் இல்லை, அவனுக்கு யாரா கிடைக்கணும்.
இப்போ உங்களோட மத்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இதை ஒத்துக்கிட்டாங்களா?
இல்லை, அதுக்கு இன்னும் சமயம் இல்லை. அவெல்லாம் யாரும் ஒத்துட்டு இருக்க மாட்டா தெரியாது. நாங்கள் அதை பத்தி ஆலோசிச்சுட்டே இல்லை.
அப்பா ஒத்துக்கிட்டாங்களா?
சொன்னாலும் போனாலும் அப்பா ஒத்துக்கவும் இல்லை, ஒத்துக்கவும் செய்யறாங்க. நாங்க என்ன சொல்றோமோ அதை ஒத்துப்பாங்க.
பாலியல் தேர்வு குறித்து திறந்த மனதோடு பேசக்கூடிய சூழல் பெரும்பாலான இந்திய குடும்பங்களில் இல்லை. ஒரு பால் சேர்க்கையாளர்கள் என்பது தெரிய வந்தால் பலர் வீட்டை விட்டு துரத்தப்படுகின்றனர். இந்நிலையில் பெற்ற தாயே மகனுக்கு உதவுவது பாராட்டத்தக்கது என்கிறார் எய்ட்ஸ் நோயாளர்கள் மற்றும் ஒருபால் சேர்க்கையாளர்களுக்காக உதவும் நாஸ் என்ற தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த அஞ்சலி கோபாலன்.
At one level I was happy that someone from such a conservative background would do what he has done and it requires a lot of
இது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ரொம்ப ஆச்சாரமான குடும்ப பாரம்பரியத்திலிருந்து வரும் ஒருவர் இப்படி செய்ய தைரியம் வேண்டும். எனக்கு ஹரிஷ் நல்லா தெரியும். அவரை போன்ற ஒருவர் தன்னுடைய துணைய தானே தேடிக்காம மரபு ரீதியான திருமண வழிக்கு ஏன் போனாருன்னு எனக்கு தெரியல. தனது துணைவர் விலங்குகளிடம் அன்பானவராய் இருக்கணும்னு கேட்டிருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் ஐயரா இருந்தா நல்லதுன்னு சொல்லியிருக்கிறது எனக்கு பிடிக்கல. ஆணாதிக்க பாரம்பரிய திருமண முறையை எதிர்த்து வருபவள் என்ற முறையில் என்னால சில விஷயங்களை ஏற்க முடியாட்டியும் ஹரிஷின் தாய் செஞ்ச இந்த விஷயத்தின் முக்கியத்துவத்தை என்னால உணர முடியுது.
திருமணத்தில் ஒரு கணவன் மனைவிக்கு உள்ள அவங்களுக்குள்ள உரிமைகள், இன்ஹெரிட்டன்ஸ், மெயின்டெனன்ஸ், அந்த உரிமையும் சட்டத்துல இல்ல. சோ ஒண்ணு அது குற்றம், ரெண்டாவது குற்றம் இல்லைனாலும் அந்த மாதிரி உரிமைகள் கிடையாது சட்டத்துல.
லக்சம்பர்க் நாட்டின் பிரதமர் தன்னுடைய ஆண் நண்பரை சில தினங்களுக்கு முன்புதான் திருமணம் செய்து கொண்டார். சில கிறிஸ்துவ தேவாலயங்கள் ஒருபால் சேர்க்கையாளர்களின் திருமணங்களை நடத்தி வைக்கின்றன. வேத மந்திரங்கள் முழங்க இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இரு இந்து இளைஞர்கள் அமெரிக்காவில் கடந்த மாதம் திருமணம் செய்து கொண்டனர். ஐரோப்பாவில் பல நாடுகளில் ஆண் பெண் திருமணங்களில் இணையும் தம்பதியினருக்கு உள்ள உரிமைகள் ஒருபால் திருமணத்தில் ஈடுபடுவோருக்கும் சட்ட ரீதியாக கிடைக்கிறது. ஆனால் இந்தியாவில் உரிமைகள் ஏதும் கிடையாது, பிரச்சனைகள் அதிகம். இது குறித்து வழக்கறிஞர் கீதா ராமசேஷன்.
ரெண்டாவது திருமணம் ஒரு ஆண் வந்து இன்னொரு பெண்ணை செய்யறாருன்னா அது வந்து ஒஃபென்சஸ் ரிலேட்டிங் டு மேரேஜ்னு ஒரு பதிவு இருக்கு ஐபிசியில. இந்த பதிவின்படி யாரு சம்பந்தப்பட்டாரோ அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு ஒரு ப்ரொவிஷன் உண்டு சிஆர்பிசியில. பட் இதை பொறுத்தவரை இது வந்து அந்த மாதிரி தனிப்பட்டத்துல வரல. அதனால இது வந்து ஒரு சமுதாய குற்றமாகவே 377 பாக்குறதுனால யார் வேணா அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்.
தன்னுடைய முயற்சியில் மனம் தளராத ஹரிஷ் இயற்கைக்கு மாறான உடலுறவு குற்றம் என்றும் இந்திய சட்டத்தில் கூறப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டுகின்றார். இந்த சட்டத்தின் கீழ் ஒருபால் உறவினர்கள் மட்டுமல்லாது ஏராளமான தம்பதியினரும் குற்றம் இழைத்தவர்களாகவே கருதப்படுவார்கள் என்று அவர் கூறுகின்றார்.
ஒருபால் உறவாளரான தனது மகனுக்கு துணை தேடும் தாயின் முயற்சி குறித்த பெட்டகம் தயாரித்து வழங்கியவர் சுவாமிநாதன். நேயர்களே, இந்த திருமண முயற்சி குறித்தும் ஒருபால் உறவுக்காரர்களுடைய உரிமைகள் குறித்தும் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்கள். அவை நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.